மலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு பி இளங்கோ சுப்பிரமணியம் அவர்கள் காலமும் பேரண்டமும் இரட்டை குழந்தைகள் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூளைமேடு சென்னை மாநகரை சேர்ந்த திரு இளங்கோ சுப்பிரமணியம் அவர்களை பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இவர் காலத்தை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. அதை பற்றிய உரையாடல் தான் இப்போ கேட்க போகிறோம். ஆ, கேட்கலாமா?
வணக்கம் சார்.
வணக்கம். புதுகை எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம்.
உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
இளங்கோ சுப்பிரமணியம் பேசுறேன்மா. நியூட்டன் அறிவியல் மன்றத்தினுடைய நிறுவனர் தலைவர். அறிவியலை மக்கள் மத்தியில பரப்புவது கடந்த 25 ஆண்டு காலமாக நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணி. பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியா, பொதுவெளி ஆகிய நான்கு இடங்களிலும் அறிவியலை பரந்துபட்ட மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது, அறிவியல் விளக்கங்கள் அளிப்பது, புரிய வைப்பது, இதெல்லாம் என்னுடைய வேலை. இதற்காக நியூட்டன் அறிவியல் மன்றம் என்ற ஒரு அமைப்பை 25 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வருகிறேன்.
இந்த அறிவியல் மீது உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்துச்சு?
சிறு வயசுல அறிவியல் மீது பிடிப்பு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து நாம வேலை பார்த்த துறை என்பது, அதாவது டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுல வேலை பார்த்தேன். அது வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்ப துறை. டெலிகம்யூனிகேஷன் சொன்னா அனிகிலேஷன் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரத்தையும் காலத்தையும் இல்லாமல் ஆக்குவது, அதான டெலிகம்யூனிகேஷன். சிலப்பதிகார காலத்துல கண்ணகியும் கோவலனும் எங்கிருந்து தஞ்சாவூர்ல இருந்து மதுரைக்கு போறாங்க. அப்படி போறதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு 3 மாச காலம் ஆச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க சிக்காகோல கலிபோர்னியால எங்க வேணா அடுத்த செகண்ட்ல நம்ம பேச முடியும் இல்லையா? எனவே அனிகுலேஷன் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து கம்யூனிகேஷனுடையது. அது முழுக்க முழுக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஏன்னா அதுல வேலை பார்த்ததுனால இயற்கையா எனக்கு அறிவியல் மீது மேலும் வந்து ஒரு விருப்பம் ஏற்பட்டு அப்படிதான் அறிவியலை பரப்பி கொண்டு வர்றேன். எல்லாத்துக்கும் மேல டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மிகப்பெரிய ஆதர்சமாக, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு.
அறிவியல்ல நீங்க புதுசா ஏதாச்சும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்?
இல்லம்மா, நான் வந்து கண்டுபிடிப்பாளர் அல்ல. ஐ எம் எ சயின்ஸ் கம்யூனிகேட்டர். அறிவியலை மக்கள் மத்தியிலே பரப்பக்கூடிய வேலையை செய்து வரக்கூடியவன். எனவே நான் கண்டுபிடிப்பாளர் அல்ல.
காலத்தையும் பிரபஞ்சத்தை பத்தியும் கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா மக்களுக்காக?
அதாவதுமா, இது அடிப்படையான கேள்வி என்ன? இந்த உலகம், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ், இதெல்லாம் எப்படி வந்தது? யார் படைச்சாங்க? கடவுள் படைச்சாரா? படைப்பு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, தியரி ஆஃப் கிரியேஷன். மேலை நாடுகள்ல பள்ளிக்கூடத்துல இன்னைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க படைப்பு கொலை. அப்படி கடவுளால் படைக்கப்பட்டதா இந்த பிரபஞ்சம்? ரொம்ப அடிப்படையான கேள்வி. காலகாலமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு இருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கான விடை என்னன்னு சொன்னா, பிரபஞ்சம் யாராலும் படைக்கப்பட்டது அல்ல. படைப்பு கொள்கை என்பது கிடையாது. கடவுள் இருக்கிறாரு. கடவுளை படைத்தவன் மனிதன். கடவுள் என்பது ஒரு கோட்பாடு, ஜஸ்ட் ஒரு கன்செப்ட். கடவுளுக்கு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பௌதிக இருப்பு என்பது கிடையாது. மனிதன் தன்னுடைய சிந்தனையில கடவுளை படைத்து கொண்டான், அவ்வளவுதான். விலங்கினங்களுக்கெல்லாம் கடவுளுங்கிற எண்ணம் கிடையாது இல்லையா? எந்த ஒரு மிருகத்துக்காவது பறவைக்காவது அப்படி இருக்குதா? எதுவுமே இல்லை. மனிதன் சிந்திக்க தெரிந்தவன், ஆறறிவு படைத்தவன். எனவே ஒரு கட்டத்தில் கடவுள் என்ற ஒரு கற்பனையை அவன் உருவாக்கி கொண்டான். எனவே இங்கு இந்த பிரபஞ்சம், நம்முடைய சூரிய குடும்பம், நம்முடைய பூமி, இதெல்லாம் யாராலும் படைக்கப்பட்டது அல்ல. அதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ படைக்கப்பட்டது அல்லன்னு சொல்லும் போது அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேள்வி வருது இல்லையா? இதற்கு காலகாலமாக பல்வேறு பதில் சொல்லப்பட்டது. அறிவியலானது தொடர்ந்து மேம்பட்டு கொண்டே வருகிறது. நேற்று உள்ளதை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கும், இன்னைக்கு உள்ளதை விட நாளைக்கு பெட்டரா இருக்கும். அதன்படி பெருவெடிப்பு கொள்கை பிக் பேங் தியரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொன்னா 1927 பெல்ஜியம் நாட்டுல ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர், அவர் கத்தோலிக்க பாதிரியாரும் கூட, அவர் பேரு ஜார்ஜஸ் லெமாய்ட்டர். இந்த ஜார்ஜஸ் லெமாய்ட்டர் தான் என்ன பண்ணாருன்னு சொன்னா பெருவெடிப்பு கொள்கையை பிக் பேங் தியரிய முன்மொழிஞ்சாரு. இந்த பெருவெடிப்பு கொள்கையின் படி இந்த பிரபஞ்சம் பிறந்த அந்த தொடக்க கணத்துல, பிரபஞ்சம் பிறந்த தொடக்க கணத்துல என்ன நடந்துச்சு, எல்லாமே வந்து ஒரு சின்ன நோ வால்யூம், ஜீரோ வால்யூம், அதில் அவ்வளவு டென்சிட்டி வந்து சேரும். அப்ப என்ன ஆகும், இன்ஃபைனட் டென்சிட்டி வந்துடும்ல, அது வெடிக்குது. அப்படி வெடிக்கிறதுன்னு சொன்னா விரிவடைகிறதுன்னு அர்த்தம். அது விரிவடைந்து விரிவடைந்து இன்றைக்கு நாம் காணக்கூடிய பிரபஞ்சம் விரிவடையும் பிரபஞ்சமா இருக்கு. அது வேகமாக விரிவடையுது என்று சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சு, அதாவது அக்ஸிலரேட்டிங் விரிவடை. ஆக பிரபஞ்சம் என்பது அமைதியாக இயங்காமல் இருக்கக்கூடியது என்கிற பார்வை யாருக்கு இருந்தது, ஐன்ஸ்டீனுக்கு கூட இருந்துச்சு. ஆனா ஹப்பிள்னு ஒருத்தர், எட்வர்டு ஹப்பிள் அமெரிக்காக்காரரு, அவர் ஒரு வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்ப என்ன கிடைச்சதுன்னா, என்ன ஆப்சர்வேஷன் அவர் கிடைச்சதுன்னா, இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள், கேலக்சிகள் இதெல்லாம் நம்ம விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. அப்படி விலகி போகுதுன்னு சொன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு ரெட் ஷிப்ட் கிடைக்கும். நம்ம நோக்கி வருதுன்னா ப்ளூ ஷிப்ட் கிடைக்கும், நம்மளை விட்டு விலகி போகுதுன்னா ரெட் ஷிப்ட் கிடைக்கும். நம்ம ரெட் ஷிப்ட் கிடைக்குது, எனவே பிரபஞ்சம் விரிவடையுது. நேற்று இருந்த இடத்துல இன்னைக்கு இல்லை, மேலும் மேலும் அதிகமான இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு, எனவே இது விரிவடையும் பிரபஞ்சம்னு கண்டுபிடிச்சாரு. அப்ப அந்த விரிவடையும் பிரபஞ்சம் எவ்வளவு வேகமா விரிவடையுதுங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேகமா போறதை கண்டுபிடிச்சாங்க. ஆக அந்த அடிப்படையில இந்த மில்லேனியத்துக்கு பிறகு இந்த பிரபஞ்சமானது வேகமாக விரிவடையும் பிரபஞ்சம் என்று முடிவுக்கு வந்திருக்குது. இப்ப இதுல ஒரு சின்ன கேள்வி மக்களுக்கு என்ன வரும்னு சொன்னா, ஐயா ஒண்ணுமே இல்லாம இருந்து இந்த பிரபஞ்சம் வந்துருச்சா, ஒண்ணுமே இல்லாம இருந்து ஏதாவது வர முடியுமா, ஒண்ணுமே இல்லாம இருந்தது அப்படித்தான் அது வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முந்தி எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது ஆரம்பத்துல அதை வந்து சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம், ஆதி ஒருமை. இந்த சிங்குலாரிட்டியில என்ன சிக்கல் சங்கடம்னு சொன்னா, பிசிக்ஸ் விதிகள் வேலை செய்ய, எனவே ஆரம்ப கணத்துல அந்த இனிஷியல் கண்டிஷன்ல முற்றொருமை ஆதி ஒருமை இருந்ததுனால இயற்பியல் சட்டத்திட்டங்கள் வேலை செய்யலை. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டவுடனே ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இதற்கு ஒரு வழி கண்டுபிடித்த, அந்த வழியின்படிதான் என்ன செய்யறோம்னு சொன்னா, இமேஜினரி டைம் அப்படின்னு ஒண்ண உண்டாக்குறோம். ரியல் டைம் வேற, இமேஜினரி டைம் வேற. இப்ப நாம உட்காடுறோம், பேசுகிறோம், 5 நிமிடம் 10 நிமிடம் பேசலாம். அப்ப அந்த அந்த 5 நிமிடம் என்பதை 10 நிமிடம் என்பதை அனுபவித்து உணர்கிறோம் இல்லையா. அப்படி அப்படி அனுபவித்து உணர்வதுதான் காலம். இமேஜினரி டைம் சொன்னா அதை அப்படி அனுபவித்து உணர முடியாது, அது இட் இஸ் அ சயின்டிபிக் கான்செப்ட். அதன் பிரகாரம் என்னன்னு சொன்னா, ஒரு பொருள் இமேஜினரி டைத்துல என்னெல்லாம் இருக்கோ அது தெரிஞ்சா ரியல் டைம்ல எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். எனவே இமேஜினரி டைம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல +1 படிக்கிற பையங்க இருக்காங்களே, 11th ஸ்டாண்டர்ட் பையங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சாப்டர் ஒண்ணு உண்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர், ரெண்டு சேர்ந்து உள்ள நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரியல் நம்பர் உங்களுக்கு தெரியும், இமேஜினரி நம்பர் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ -16 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 16 ஸ்கொயர் ரூட் என்ன, 4. -16 4i stands for imaginary. அப்ப அந்த 4i 5i 8i எல்லாம் வந்து இமேஜினரி நம்பர். அதே மாதிரிதான் இமேஜினரி டைம். இமேஜினரி நம்பர் கொடுத்தா நம்மளால கண்டுபிடிக்க முடிச்சுல எவாலுவேட் பண்ண, லெவன்த் ஸ்டாண்டர்ட் பையன் அழகா சேர்த்தானு செய்யறான். அதே மாதிரிதான் இமேஜினரி டைம் என்பதும், இமேஜினரி டைம் என்பதுல பெரிய அளவுக்கு சிக்கல் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த இமேஜினரி டைம் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நமக்கு இந்த அண்ட வெளியை பத்தி ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சு. அந்த அண்ட வெளியை பத்தி, ஸ்பேஸ பத்தி நம்முடைய சித்திரம் என்ன, நியூட்டன் வந்து மிக தெளிவா சொன்னார், த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ், முப்பரிமாண வெளி, நீளம் அகலம் உயரம் முடிஞ்சு போச்சு. ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு, காலம் என்பது ஒரு பரிமாணம், எனவே டைம் இஸ் த ஃபோர்த் டைமென்ஷன், டைம் என்பது ஒரு ஃபோர்த் டைமென்ஷன். அப்போ இவருடைய அந்த இமேஜினரி டைம் எடுத்துக்கிட்டோம்னா, மூணு ஸ்பேஸ் டைமென்ஷன் ஒரு டைம், இமேஜினரி டைம் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டா நமக்கு ஃபோர் டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைம் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக பிரபஞ்சத்தை நம்ம நல்லா விளக்க முடியும், பிரபஞ்சம் எப்படி பிறந்தது என்பதுதான். இதுல ஒரே ஒரு பிரபஞ்சம் தான், பல்லாயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் என்பதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படலை, அதை அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனவே இந்த ஒரே ஒரு பிரபஞ்சத்தை, இதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, இது எப்பவுமே காலகாலமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, பிரபஞ்சம் என்பது காலகாலமா இருக்குது, அப்படி இல்ல, பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, காலம் என்பதற்கு ஒரு தொடக்கம் இருக்கு, ரெண்டுக்குமே ஒரு பிறப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டயத்துல காலம் பிறக்குது, ஒரு குறிப்பிட்ட டயத்துல பிரபஞ்சமும் காலமும் ஒரே நேரத்தில் பிறக்கின்றன, இரட்டை குழந்தை. மனித இரட்டை குழந்தைன்னா முதல்ல ஒரு குழந்தை பிறந்து அப்புறம் அடுத்த குழந்தை வரும், இது வந்து அப்படி இல்லை, சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் இங்கே காலமும் பிரபஞ்சமும் பிறந்து விட்டன. எனவே அதுல நமக்கு என்ன தெளிவா நிர்வகிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, நிச்சயமா கடவுள் இருந்து இதையெல்லாம் படைக்கல, கடவுள் தான் பிரபஞ்சத்தை படைத்தார், கடவுள் தான் சூரியனை படைத்தார், கடவுள் தான் பூமியை படைத்தார், கடவுள் தான் உயிர்களை படைத்தார் என்பதெல்லாம் அப்பட்டமான பொய். கடவுள் எதையும் படைக்கல, மாறாக கடவுளை மனிதன் படைத்திருக்கிறான் என்பது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபணம் ஆகிவிட்டது. அந்த அடிப்படையில பார்க்கிற போது நாம இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த மட்டும் இது நான்கு பரிமாணம் உடையது, மூன்று அண்டவெளி பரிமாணம், ஒரு காலம் சம்பந்தமான பரிமாணம் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். ஐன்ஸ்டீன் வந்து சொன்ன பின்னால நான்கு பரிமாணம்னு வந்தாச்சு, அது ஏற்கப்பட்டு விட்டாச்சு. ஐன்ஸ்டீனுடைய ஆசிரியர் மின்கோஸ்கின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த நாலு டைமென்ஷனை வைத்து ஒரு இதை உண்டாக்கினார், ஃபோர்த் டைமென்ஷன். இப்ப இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த படம், கிறிஸ்டோபர் நோலனுடைய படம். அந்த படத்துல ஒரு ஃபோர்த் டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் காட்டுறாங்க, நாலு டைமென்ஷன் இருக்கு, நமக்கு மூணு டைமென்ஷன் தான் தெரியும், அதாவது நீளம் அகலம் உயரம், நாலாவது ஒண்ணு இருக்கு, அத டெசரக்ட்னு சொல்லுவாங்க. கதாநாயகன் அந்த நான்கு டைமென்ஷன் உள்ள அந்த டெசரக்ட்ல உட்கார்ந்திருப்பான். எனவே இதெல்லாம் அறிவியல், சயின்ஸ் ஃபிக்ஷன். இதையெல்லாம் நீங்க பார்க்கிற போது இன்றைக்கு புரிவிடாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எளிதில் புரியும். எனவே அந்த அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தை இன்றைய நிலையில் மேலும் மேலும் தொடர்ந்து நாம் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம், ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய அறிவு மேலும் மேலும் மேம்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம சொல்லிக்கொண்டு இந்த பிரபஞ்ச படைப்பு, படைப்பு கொள்கை, தியரி ஆஃப் கிரியேஷன் போன்ற பிற்போக்கான உண்மைக்கு புறம்பான கொள்கைகளை மானுட சமூகம் உதறி தள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
பேரண்டம் இரட்டை குழந்தைன்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளாவரியா சொல்லுங்க சார்.
இரட்டை குழந்தைன்னு நாம சொல்லும் போது எதை சொல்றோம்னு சொன்னா, ஒரே நேரத்தில் பிறந்த இந்த பிரபஞ்சம், இந்த நேரம், இந்த ரெண்டும், யூனிவர்ஸ் அண்ட் டைம், ரெண்டும் வந்து ஒரே நேரத்தில் பிறந்தவை. எனவே இத இரட்டை குழந்தைன்னு நம்ம சொல்றோம். இரட்டை குழந்தைன்னு நம்ம சொல்லும் போது இன்னொரு விஷயம் இதுல பாக்கணும், அதற்கு முன்பு என்ன இருந்தது. காலம் என்பது ஒரு தொடக்கத்தோட வருது, அப்ப காலத்துக்கு முன்பு என்ன இருந்தது, அப்படி கேள்வி கேட்க கூடாதுன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றார். இப்போ தென் துருவம்னு ஒண்ணு இருக்கு, அப்ப தென் துருவத்துக்கு தெற்கு என்ன இருக்குன்னு நம்ம கேட்போமா? தென் துருவத்துக்கு தெற்கு எது இருந்தாலும் அதுவும் தென் துருவம் தான். கடைசி அந்தம் இருக்கு இல்லையா, ஆதியும் அந்தமும் சொல்ற மாதிரி கடைசி அந்தம் தான் தென் துருவம். அதே மாதிரி இங்க காலத்துக்கு முன்பு என்ன இருந்ததுன்னா ஒண்ணும் கிடையாது. காலம் வந்து பிறக்கிறது, காலம் பிறந்ததுல இருந்து கடை. அதே மாதிரி பிரபஞ்சம் எப்ப பிறக்குது, எப்ப பெருவெடிப்பு நிகழ்ந்ததோ, பிக் பேங் நிகழும் போது பெருவெடிப்பும் நிகழ்கிற அதே நேரத்தில் பிரபஞ்சம் பிறந்து விடுகிறது, காலமும் பிறந்து விடுகிறது. ரெண்டும் ஒரே நேரத்துல சைமல்டேனியஸ் பர்த். ஏன்னா எப்போ அதுக்கு முந்தி காலம் என்பதற்கு இங்க எந்த விதமான தேவையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த பெருவெடிப்புக்கு முந்தி என்ன இருந்தது, அணு இருந்ததா, புகழ் இருந்ததா, ஒண்ணுமே இல்லை. பொருள் இருந்ததா, ஒண்ணு இல்லை. ஒண்ணும் இல்லாததுல இருந்ததா இந்த பிரபஞ்சம் பிறந்ததுன்னு தெளிவா சொல்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். சில சில பேர் கேள்வி கேட்கலாம், அது எப்படி ஒண்ணு இல்லாம எதுவும் பிறக்கும், ஒரு பிசிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நத்திங் கேன் பி கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங். எனவே ஒண்ணு இல்லாததுல இருந்து எதையும் உண்டாக்க முடியாது. உண்மைனா அது எப்போ பிசிக்ஸ் லாஸ் வந்து இனிஷியல் கண்டிஷன்ல செயல்படுவதில்லை. இனிஷியல் கண்டிஷன்ல அந்த மூல ஒருமை, ஆதி ஒருமை இருக்குது. எனவே அதை செயல்பட வைக்கிறதுக்காகத்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த இத இமேஜினரி டைம் என்கிற கன்செப்ட கொண்டு வர. இமேஜினரி கன்செப்ட் வந்த பின்னால மிக எளிதாக நம்மால் இயற்பியல் விதிகளை வேலை செய்ய வைக்க முடிகிறது. இமேஜினரி டைம் கண்டுபிடிச்ச உடனே பிசிக்ஸ் கிளாஸ் வேலை செய்யும். ஏன்னா அது வேலை செய்வதனால இன்னைக்கு என்ன நிலைமை, ஒன்றினுடைய ஆரம்பம் தெரிஞ்சா அதனுடைய இன்றைய நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது. அந்த அடிப்படையில இமேஜினரி டைம் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தியரியில அது சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, நோ பவுண்டரி ப்ரப்போசல். நோ பவுண்டரி ப்ரப்போசல்னா என்ன அர்த்தம், ஒரு பவுண்டரி என்று சொல்லக்கூடிய எல்லைக்கோடு இந்த பிரபஞ்சத்துக்கு கிடையாது. நம்ம பூமியை எடுத்துக்கோங்களேன், அது எப்படி இருக்கு, ஒரு ஒரு உருண்ட வடிவத்துல இருக்கு. அதுக்கு எங்கேயாவது ஆரம்பம்னு சொல்ல முடியுமா, எங்க தடவி பார்த்தாலும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஆரம்பம் முடிவுங்கிறது லீனியரா இருப்பதில்லை. அதே மாதிரி நோ பவுண்டரி ப்ரப்போசல் சொல்லும் போது, எல்லைக்கோடு இல்லாத தன்மை என்று சொல்லும் போது, இந்த பிரபஞ்சம் வந்து எல்லைக்கோடற்றது. ஏன்னா அதுக்கு இதுதான் ஆரம்பம்னு சொல்ல முடியாது, இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது. ஒரு லீனியரான ஸ்டார்டிங், ஒரு எண்டிங் வந்து நம்முடைய பிரபஞ்சத்துக்கு கிடையாது என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மிக தெளிவா சொன்னார். எனவே இங்கு காலமும் பிரபஞ்சமும் இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கின்றன என்ற எது வெளிப்படையா தெரியுது நமக்கு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும்.
இந்த காலகட்ட மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
ஆமா, அறிவியல் இல்லாத வாழ்க்கை இல்லை. எனவே அறிவியல் சார்ந்து அனைத்தையும் நாம் படிக்க வேண்டும். 10வது வரைக்கும் மேத்ஸ் சயின்ஸ் கம்பல்சரியா இருக்கு. 11th ஆன உடனே எக்கனாமிக்ஸ் குரூப்புங்கிறான், ஹிஸ்டரி குரூப்புங்கிறான், மேத்ஸ் பிசிக்ஸ் விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. அது தவறானது. 12வது வகுப்பு வரைக்கும் இந்தியால எந்த மாநிலமா இருந்தாலும் மேத்ஸ் பிசிக்ஸ் கம்பல்சரியா வச்சிடறோம். 12வது கிளாஸ் முடிஞ்சு காலேஜில் போய் ஹிஸ்டரி எப்படி, லிட்ரேச்சர் எப்படி, எதை வேணா படி. 12 வகுப்பு வரையிலும் ஒவ்வொருவரும் மிக கண்டிப்பாக மேத்ஸ் பிசிக்ஸ் படிச்சாகணும், கம்பல்சரி என்பதை நான் இன்னைக்கு தலைமுறையில் உள்ள மாணவர்களுக்கு சொல்ல விரும்புறேன். ரெண்டாவது, இன்னைக்கு பாருங்க, நாங்கெல்லாம் வந்து டிகிரி முடிச்சு வேலை தேடும் போது எங்க ஊர்ல டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் கூட கிடையாதுமா. அதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் இன்னொரு இடத்துல டைப் படிச்சுட்டு வந்து ஒரு கெசட்டட் ஆபீசரை பார்த்து அப்பதான் தாசில்தாரெல்லாம் போய் பார்க்க முடியும், கையெழுத்து வாங்கி அந்த அட்டஸ்டேஷன் வச்சு அனுப்ப முடியும். அன்னைக்கு ஜெராக்ஸ் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் வேணும்னா நீங்க தட்டி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரிசல்ட் வருது. மொபைல் போன் வந்துருச்சு. இவ்வளவு வசதிகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இந்த வசதிகள் எதுவும் இல்லாம படித்த காலம் என்னுடைய காலம். யோசிச்சு பாருங்க. எனவே இதெல்லாம் எப்படி, யார் மூலமா கிடைக்குது? அறிவியல் மூலமா தானே கிடைக்குது. எனவே அறிவியலை நாம் போற்ற வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பரப்ப வேண்டும். வாழ்க்கையில ஒரு அறிவியல் கட்டுரையை நான் படிச்சிருக்கிறேன் சொல்லணும் எல்லாரும். பல பேர் இன்னை வரைக்கும் கூட ஒரு சயின்ஸ் எஸ்ஏ கூட படிக்காத ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாம் தவறான நிலைமை. அறிவியல் புத்தகங்களை படியுங்கள், அறிவியல் கட்டுரைகளை படியுங்கள் என்பதை நான் வலியுறுத்துறேன்.
நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நல்லாவே சொன்னீங்க சார்.
புதுகை பண்பலையில் இன்னும் எண்ணற்ற சாதனையாளர்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி. நன்றி நேயர்களே.
நேயர்களே, இதுவரை காலமும் பேரண்டமும் இரட்டை குழந்தைகள் என்ற தலைப்பில் சென்னை நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு பி இளங்கோ சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.